ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது அபரோக்ஷ அனுபூதி என்ற வகுப்பை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போ கடந்த வகுப்புகளில் 31 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். இப்போ இதில் 31வது ஸ்லோகத்தில் இருந்து 37வது ஸ்லோகம் வரைக்கும் ஆதிசங்கர் வந்து இந்த ஸ்தூல உடலை வந்து நாம் அபிமானிப்பதை பற்றி சுட்டி காட்டுகிறார். இந்த பரு உடலை நாம் எவ்வாறு அபிமானித்துக் கொள்கின்றோம் அப்படிங்கிறத புரிய வைப்பதற்காக ஒரு 7 ஸ்லோகத்தில் இத பருவுடலை இந்த ஸ்தூல உடலை பற்றி பேசுகிறார். அதில் நேற்றைய வகுப்பிலே நாம் 31வது ஸ்லோகம் பார்த்தோம். அது என்ன சொன்னதுன்னு பார்த்தா, அகம் சப்தேன விக்யாத ஏக ஏவஸ்திதக பரகா ஸ்தூல ஸ்வ நேகதாம் பிராப்தகா கதம் சாத் தேகா புமான். அதாவது, நான் என்ற சப்தத்தின் மூலம் தெளிவாக அறியப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம். அதாவது, இந்த ஆன்மா, அந்த தூய அறிவு, அந்த சுயம்பிரகாச அறிவு நம் ஒவ்வொருவரிடத்திலும் நான் என்பதாக ஸ்மரணமாகிக் கொண்டே இருக்கிறது. அந்த நான் நான் என்ற அந்த விஷயம் நம்மிடத்திலே சப்தமாகவும் வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது, அவ்வாறு தான் அறியப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதாக இந்த 31வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டினார். அப்புறம் அந்த ஆத்மாவினுடைய தன்மைகளை சொல்லும் போது எப்படி சொன்னார்னா, நான் ஒருவனாகத்தான் இருக்கின்றேன், உடலுக்கு வேறாக இருக்கின்றேன், ஸ்தூலமான இந்த உடலானது பலவற்றினுடைய சேர்க்கையால் பிரிந்து இருக்கின்றது, எனவே அழியக்கூடிய தேகமானது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும் என்பதாக இந்த 31வது ஸ்லோகத்திலே கேள்வி கேட்டு முடித்தார். இப்ப இன்றைக்கு 32வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். 32ல் என்ன சொல்றாருன்னா, அகம் திருஷ்டுருதயா சித்தோ தேகோ திருஷ்ய தயாஸ்திதகா மமயாம் இத்தி நிர் தேகாத்கதம் சாத் தேகா புமான். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, நான் அறிபவனாக நிலைநாட்டப்பட்டுள்ளேன், தேகமானது அறியப்படுபவையாக இருக்கின்றது அப்படிங்கிறாரு. அதாவது, இங்க நான் அப்படிங்கிற அந்த ஸ்புரணமாகுது இல்லையா, ஆன்மா தான் தன்னை நான் நான் என்று சொல்வதற்கு தகுதியானது. ஆனா நாம் என்ன பண்றோம், அஜ்ஞானத்தினால இந்த உடலை நான் நான் என்று அபிமானித்துக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த உடல் நான் அல்ல அப்படிங்கிறத புரிய வைப்பதற்காக இந்த மகான்கள் இது போன்ற ஸ்லோகங்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில இங்க நான்ங்கிறது அறிபவனாக நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்போ அந்த அறிவு தான் இங்க எப்படி வெளிப்பட்டிருக்குது, அறிபவனாக வெளிப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க நம்ம 3 விஷயங்கள் திரிபுட்டிகளை பார்த்தோம். அறிவு, அறிபவன், அறியப்படுபவை அப்படின்ற 3 விஷயங்கள் பார்த்தோம். அப்ப இங்க அறிவாகிய அந்த ஆன்மா, தூய அறிவு அறிபவனாக நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அது எப்படி அறிகிறது அப்படின்னா, தேகமாக அறியப்படுகிறது. தேகத்தின் வாயிலாக அது இது இது இன்னது என்பதை தெரிந்து கொள்கிறது. அப்ப அதுதான் இந்த மந்திரத்துல 32ல் சொல்றாரு, நான் அறிபவனாக நிலைநாட்டப்பட்டுள்ளேன், தேகமானது அறியப்படுபவையாக இருக்கிறது, மேலும் இது என்னுடையது என்று தேகத்தை காட்டுவதால் அது நான் அல்ல என்பது தெளிவாகின்றது. இப்படி இருக்கும்போது இந்த ஸ்தூல உடல் எப்படி ஆத்மாவாக கூற முடியும் அப்படின்னு 32வது ஸ்லோகத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த 31லிருந்து 37 வரைக்கும் இந்த தேகத்தை பற்றி, இந்த ஸ்தூல உடல் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும் என்பதாக கேள்வி கேட்டுக்கிட்டே வருவார். கதம் சாத் தேகா புமான், இது எப்படி அந்த ஸ்தூல உடல் ஆத்மாவாக இருக்க முடியும் என்பதாக கேள்வி கேட்டுக்கொண்டே வருவார். இப்ப அடுத்தது 33வது மந்திரத்தில், அகம் விகாரஹீனஸ்து தேகோ நித்தியம் விகாரவான் இது பிரதீயதே சாட்சாத் கதம் சாத் தேகா புமான். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, நான் விகாரமற்றவன், ஆனால் தேகமானது எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அப்ப நான் விகாரமற்றவன்னா என்ன, நான் என்றும் மாறாதவன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த உடலோ மாறிக்கொண்டே இருக்கிறது. நாம தான் அனுபவத்துல பாக்குறோம், இந்த உடல் வந்து நமக்கு பிறக்கும் போது எப்படி இருந்தது, ஒரு 2 கிலோ 2.5 கிலோ வெயிட்ல சின்ன கை குழந்தையா இருந்தோம், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய உடலும் 60 லிருந்து 80 100 போயிட்டு இருக்குது. அப்ப 2.5 கிலோ எங்க, 100 கிலோ எங்க, அந்த அளவுக்கு உடம்பு வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. இதை நாம் நேரடியாகவும் அனுபவிக்கின்றோம் என்று நன்றாக தெரிகிறது. அப்ப இந்த உடலுடைய மாற்றத்தை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்தூல உடலானது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும், ஆத்மாவாக கூற முடியும் என்பதாக கேள்வி கேட்கிறார். இந்த 33வது ஸ்லோகத்திலே இது மாதிரி ஒரு கேள்வியை ஆதிசங்கரர் எழுப்புகிறார். அப்ப இந்த தேகத்தை நான் என்று அபிமானிப்பது நம்முடைய அறியாமை என்பதை ரொம்ப ஆழமாக இந்த மந்திரங்களின் வாயிலாக சுட்டிக்காட்டிக்கொண்டே வருகிறார். அடுத்தது 34ல யஸ்மாத் பரமிதி ஸ்ருத்யா தயா புருஷ லட்சணம் விநிர்ணயித்தம் விசுத்தேன கதம் சாத் தேகா புமான், எதனால் மேலானதாக என்று தொடங்கும் வேதாந்த வாக்கியத்தில் ஆத்மாவின் ஸ்வரூபமானது குரு உபதேசத்தின் மூலமாக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இப்படி இருக்கும்போது தேகம் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும் என்பதாக 34வது ஸ்லோகத்திலே மீண்டும் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அதாவது யஸ்மாத் பரமிதி ஸ்ருத்யா தயா புருஷ லட்சணம், அப்ப அந்த ஆத்மாவின் ஸ்வரூபம் எப்படிப்பட்டது என்பது நமக்கு வேதாந்த சாஸ்திரங்களின் மூலமாக உபனிஷதங்களின் மூலமாக தெல்ல தெளிவாக விளக்கப்பட்டது. அந்த ஆத்மாவின் ஸ்வரூபம் எப்படி நம்ம பார்த்தோம், சச்சிதானந்த ஸ்வரூபமாக பார்த்தோம், சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த பரமன் இறைவன் பிரம்மம் என்ற வார்த்தைகள் எல்லாம் அந்த ஒன்றை மட்டும்தான் குறிக்கிறது, ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் குறிக்கிறது, அதுதான் பரமாத்மான்னு சொல்றோம். அப்ப அப்படிப்பட்ட பரம் அந்த இறைவன் எப்படி இருக்கிறான், சத்து சித்து ஆனந்தமாக இருக்கிறான், சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறான். அப்ப சத்துனா சமஸ்கிருத வார்த்தையில இருத்தல் அப்படிங்கிற பொருள்ல பாக்குறோம். அப்ப சத்துனா உண்மை என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. நிறைய பேர் சத்துங்கிறத உண்மை என்றும் புரிந்து கொள்வார்கள், தப்பு இல்லை, ஏன்னா உண்மை மட்டும்தான் எப்பவும் இருக்குது, அதுதான் சத்தியம். அதனால சத்து என்றால் இருப்பு, உண்மை என்று பொருள் வைத்துக் கொள்ளலாம். சித்து என்றால் அறிவு. அப்போ அந்த அறிவின் இருப்பு, அந்த அறிவின் உண்மை தன்மை தான் இங்கு விளங்குகிறது. அந்த விளக்கம் தான் இங்கு நமக்கு ஆன்மா என்பதாக புரிய வருது. அதுதான் அடையப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. நாம் அதுவாகத்தான் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ளக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை நாம் உணர்கின்ற பொழுது நமக்கு ஆனந்தம் மலர்கின்றது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சொரூபம் தான் சித் சொரூபம், அறிவு சொரூபம், ஆனந்த சொரூபம் அது. அதனால சச்சிதானந்த ஸ்வரூபமாக பரமன் இருக்கின்றான். அப்ப அவனுடைய லட்சணம் இந்த வேதாந்த வாக்கியத்தில் ஏற்கனவே குரு உபதேசத்தின் மூலமாக தெளிவாக விளக்கப்பட்டு விட்டது. அது எப்படி விளக்கப்பட்டது, குரு எப்படி விளக்கினார், தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்னா மகா வாக்கியத்தை எடுத்து அதை பிரமாணமாக வைத்து நமக்கு உபதேசம் கொடுத்தார். ஏன்னா அவர் வந்து அவர் சொந்த கருத்தெல்லாம் சொல்ல, எந்த குருமார்களும் அவர்களுடைய சொந்த கருத்தை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ளவே கிடையாது. அவர்கள் எல்லாம் இந்த வேதாந்த வாக்கியத்தினுடைய மகா வாக்கியத்தை பிரமாணமாக வைத்து கொண்டு தான் நமக்கு உபதேசமே கொடுக்குறாங்க. அப்ப அந்த உபதேசத்தின் அடிப்படையில அவர்கள் சொல்லக்கூடிய மகா வாக்கிய உபதேசம் என்ன, தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப நாம எதுவாக இருக்கின்றோம் அப்படிங்கிற கேள்வியை நம்ம அந்த குருவின் இடத்துல எழுப்புகின்ற பொழுது அவர் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். நீ எதுவாக இருக்கின்றாய் என்றால், நீ தூய அறிவு, தூய ஆன்மா, நீ இந்த உடல் அல்ல, நீ இந்த மனம் அல்ல, நீ இந்த அந்த கரணங்கள் அல்ல, நீ பஞ்ச கோஷங்கள் அல்ல, பஞ்ச பூதங்கள் அல்ல அப்படின்னு நம்மிடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட அஜ்ஞான விஷயங்களை எல்லாம் நீக்கி அந்த தூய அறிவாகிய ஆன்மாவை நமக்கு காட்டி கொடுக்கிறார். அப்ப அந்த தூய அறிவாகிய ஆன்மாவை நாம் உணர்ந்து கொள்ளும் போது அதனுடைய லட்சணம் என்ன, சச்சிதானந்த ஸ்வரூபம், அப்படிப்பட்ட ஒரு ஆன்மா, அதாவது அறிவாக இருப்பு கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மாவை அறியும் பொழுது ஆனந்தம் மலர்கின்றது என்பதுதான் இங்க தாத்பரியம். அப்ப அந்த உபதேசத்தின் தெளிவு நம்ம இடத்துல இருக்கும்போது இந்த உடல் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும், நாம் என்ன பண்றோம், அறியாமையினால நான் நான் என்று இந்த உடலை அபிமானித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நான்ங்கிற வார்த்தைக்கு முழுக்க முழுக்க அத்தாரிட்டி ஆன்மாவுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆன்மா மட்டும்தான் நான் என்று சொல்ல முடியும். ஆனால் நாம் அஞ்ஞானத்தினால இந்த உடலை நான் நான் என்று சொல்லிக் கொண்டிருப்பது நம்மிடத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட தவறான புரிதல் அப்படிங்கிறத மகான்கள் இங்க நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். அதுதான் இந்த 34வது ஸ்லோகத்துல ஆதிசங்கரரும் நமக்கு அறிவுறுத்துகின்றார். அடுத்தது 35வது ஸ்லோகத்துல சொல்றார், சர்வம் புருஷ ஏவேதி சூக்தே புருஷசம் நிதே அப்யுச்சியதே யதகா ஸ்ருத்யா கதம் ஸ்யாத் தேகா புமான். இங்க என்ன சொல்றாருன்னா, எல்லாமே ஆத்மஸ்வரூபம்தான் என்று புருஷனை பற்றி விளக்குகின்ற புருஷ சூக்தத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு கூறப்பட்டிருக்கும் போது தேகம் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும் என்று அடுத்த ஒரு 35வது ஸ்லோகத்துல இன்னொரு கேள்வியை எழுப்புகிறார். அதாவது இந்த 31வது ஸ்லோகத்துல தொடங்கி 37வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த தேகம் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும், இந்த தேகம் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும் என்பதாக கேள்வியை எழுப்பிக்கொண்டே வருகிறார். அப்படி எழுப்பிக்கொண்டே வருகிறது தான் இப்ப நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த 35வது ஸ்லோகத்துல இங்க எல்லாமே ஆத்மஸ்வரூபம் தான் என்று அந்த புருஷனை பற்றி விளக்கம் கொடுக்கிறார். புருஷ சூக்தமும் அதை சுட்டி காட்டுகிறது. அப்ப இவ்வாறு கூறப்பட்டிருக்கும் போது இந்த உடல் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும் என்பதாக நாம் இங்கு பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல நாம வந்து ஒரு ஆழமான உட்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, இப்ப புருஷ சூக்தம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மா ஒன்றே ஒன்றுதான், அதுதான் பரமான்மா பிரம்மம் இறைவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதற்கு நம்ம பல நாமங்களை சூட்டிக்கிறோம். அதை வந்து நம்ம நிர்குணம் நிர்மலம் நிரீசம் நிரஞ்சனம் அப்படின்ட்டு பலவாறான பெயர்களில் அதை போற்றி புகழ்கின்றோம். சகஸ்திர நாமங்களும் அதுக்கு கொடுக்குறோம், எவ்வளவு நாமங்கள் வேணா கொடுக்கலாம். அதற்கு உருவம் என்று வந்துவிட்டா அது சர்க்குணமாக மாறி பலவாறான உருவங்களும் அதற்கு கொடுக்கப்படுகிறது. அது எங்கிருந்து அந்த உருவங்கள் தொடங்குது பரமனுக்கு பரபிரம்மத்துக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த மூன்று தேவதைகளில் தொடங்குது. பிரம்மா விஷ்ணு சிவம் அப்படிங்கிற மூன்று தேவதைகளில் தொடங்கி ஒரு எறும்பு முதல் யானை வரை இங்கே நாம் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் அந்த உருவத்தில் வந்துடுது. அப்போ கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம உடலாகிய அந்த மனோ உடலானது பரு உடலாக மாறும்போது பல்வேறு உடல்களாக பரிணமித்து இங்கு காட்சிப்பட்டு கொண்டிருந்தாலும், அந்த மனமாகிய அறிபவன் அந்த அறிவாகிய ஆத்மாவிற்கு வேறாக இல்லை என்ற அடிப்படை உண்மையை நம்ம புரிந்து கொண்டு பார்க்கும்போது, அந்த சூக்ஷம தேகமே இங்கு ஸ்தூல தேகமாக வடிவமைக்கப்படும் போது, அந்த அறிவாகிய ஆன்மா அறிபவனாகிய மனதின் மூலம் அறியப்படும் பொருளாகிய இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் காணப்படும் எத்தனையோ ஜீவராசிகளை உடல்களை உருவங்களை பார்க்கிறது. அப்போ இந்த அறியப்படும் பொருளாக இருக்கின்ற இந்த உருவங்களாகட்டும் அறிபவனாகிய மனமாகட்டும் அந்த தூய அறிவுக்கு வேறாக இல்லை. ஏனென்றால் அந்த தூய அறிவின் அதிஷ்டானத்தில் தான் இங்கு எல்லாமே விரிந்து பறந்து காணப்படுகின்றதுங்கிற அடிப்படை உண்மையை நம்ம உணரும் போது, இப்ப நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, அந்த அறிவு தன்னிடத்திலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை சக்தியை அறிபவனாக பார்க்கிறோம். அதுதான் மனோசக்தின்னு நம்ம ஏற்கனவே புரிய வைத்தோம். ஏன்னா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதாவது சிவத்திலிருந்து சக்தி வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லுது இல்லையா. அப்ப அந்த சிவம்ங்கிற பிரம்மத்திடமிருந்து ஒரு ஆற்றல் வெளிப்பட்டது இல்லையா, அந்த ஆற்றலை நம்முடைய சைவ சித்தாந்தம் வந்து ஒரு அம்பாள் வடிவத்துல சக்தியாக காட்டுது. அந்த சக்தியை வந்து இந்த உலகமாக பரிணமித்து ஈஸ்வரனாக காட்டுது. அதை ஈஸ்வரின்னு சொல்லிக்குது, ஈஸ்வரன் சொல்லிக்கலாம், எப்படி வேணா நம்ம அதற்கு பெயர் மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம். ஆனா அது உண்மையா ஈஸ்வரன்னாலும் சரி ஈஸ்வரின்னு சொன்னாலும் சரி அது ஒரு சக்தி அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சக்தி இந்த பிரபஞ்சமாக இந்த உலகமாக விரிந்து இருக்குது, இவ்வளவு பிரம்மாண்ட உலகமாக காணப்படுகிறது. அப்போ இந்த சக்தி அந்த பிரம்மத்திற்கு அந்த அறிவுக்கு வேறாக இல்லை, அதனிடமிருந்து வெளிப்பட்டதுனால அதனுடைய ஆற்றல் என்பதனால இதை அதிலிருந்து பிரிக்க முடியாதுங்கிற கண்ணோட்டத்தில் நாம் இங்க இந்த பாடத்திட்டத்தை புரிந்து கொள்ளும் போது, இப்போ ரெண்டுமே இருக்கும். அதாவது ஈஸ்வரன் என்பவன் அந்த பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் இருக்கிறதால அந்த ஈஸ்வரனை வந்து நம்ம நீக்க முடியாது. அப்போ அது மாறிக்கொண்டே இருக்கும், ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டே இருக்கும் என்பதனால இங்க அந்த ஈஸ்வரனுடைய தன்மையில மூன்று செயல்கள் நடக்கும். படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலும் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ இங்க படைக்கிறதும் அந்த படைக்கிறதை அனுபவிக்கிறதும் அப்படி அனுபவித்ததை மீண்டும் அழித்து விடுவதும் அந்த மனோசக்தி தான் செய்யுது. அது நம்ம நடைமுறையில நம்முடைய வாழ்க்கையில அனுபவத்துல நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்குறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கலாம். இப்போ இந்த நினைவு உலகம், இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நனவு உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது, இவ்வளோ பிரம்மாண்ட உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு கேலக்ஸி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சயின்டிஃபிக்கலாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு கேலக்ஸி இருக்குது, அந்த கேலக்ஸியில் சூரியன்கிற ஒரு கோள் இருக்குது, அந்த சூரியனை சுற்றி எத்தனையோ கோடானு கோடி கோள்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன, நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அப்போ அதில் நான் பூமிங்கிற ஒரு பந்துக்குள்ளே இருக்கிறேன். அப்போ நீங்கள் பூமிங்கிற பந்துக்குள்ளே எத்தனை ஜீவராசிகள் படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம அறிவியல் பூர்வமாக படித்து புரிந்து வைத்து கொண்டிருந்தாலும், இந்த படைப்பின் சாராம்சம் நம்முடைய மனதின் விரிவு தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிபவன் மூலமாகத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், இல்லைன்னா நமக்கு இது எதுன்னு தெரியாது. இப்போ இந்த நம்ம சின்ன குழந்தையில பாடம் படிக்கும்போது பூமி எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஸ்கூல்ல போய் படிக்கும்போது மாஸ்டர் சொல்லி கொடுப்பாரு, ஒரு உருண்டையான ஒரு பூகோள பொம்மையை வைத்து சுற்றி காட்டி, பாரு இதுதான் பூமி, இதுல பாருங்க முக்கால் பங்கு நீர்பரப்பு, கால் பங்கு நிலப்பரப்பு, இந்த பூமி கொஞ்சம் சாய்வா இருக்கும், இது தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நமக்கு அறிவியல் ரீதியாக சின்ன வயசுல புரிய வைக்கிறத நம்ம உள்ள வாங்கிக்கிறதுனால நமக்கு அந்த பூமியினுடைய செயல்பாடு புரியுது. ஓ, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்குது, அப்போ பூமி போல இன்னும் நிறைய கிரகங்கள் இருக்குது, அப்போ இந்த சூரியனை மையமாக வைத்து இந்த கிரகங்கள்லாம் சுற்றுது அப்படிங்கிறதெல்லாம் எப்படி தெரிஞ்சுது? நம்ம எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறோம், நம்ம எல்லாரும் ஸ்கூல்ல போய் படிச்சு நமக்கு எல்லாருமே இந்த விஷயத்த ஏற்றி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஏற்றப்பட்ட விஷயம், மனதில கொடுக்கப்பட்ட விஷயம். அப்போ இது எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும், இதெல்லாம் எப்படி நமக்கு புரிஞ்சுது? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறிவு தான், அறிபவனாகிய மனதின் மூலமாக அறியப்படும் பொருளாக இந்த பிரபஞ்சத்தை படைச்சுக்கிச்சு. இந்த மாதிரி எல்லாம் கேட்டு கேட்டு உள்ள படைச்சு வச்சுக்கிச்சு. இப்போ வந்து பூமிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இனிமேல் மாத்தி சொல்ல மாட்டோம், ஏன்னா நமக்கு இப்படிதான் பூமிங்கிறத காட்டி கொடுத்துட்டாங்க, அதனால பூமிங்கன்னா இப்படிதாங்கிற புரிதலுக்குள்ள வந்துட்டோம். அப்போ ஒவ்வொன்றும் நமக்கு இந்தந்த மாதிரின்னு சொல்லி அழைக்கப்பட்ட விஷயத்தை நம்ம இதை மாத்தி சொல்லவே மாட்டோம். எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அப்படியே புரிஞ்சுக்குவோம், ஏன்னா நமக்கு சின்ன வயசுலேருந்து அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க, மற்றவர்களும் அப்படிதான் புரிந்து வைத்து கொண்டிருக்கின்றாங்க. இது மாதிரி நமக்கு தொடர்ந்து இந்த விஷயங்களை நம்ம இப்படிதான் உள்வாங்கி கொண்டே வருகிறோம். இதில் ஏதாவது மாற்றி புரிந்து கொள்ள முடியுமா? நான் முடியாது இல்லை, ஏன்னா ஏற்கனவே அவங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அதுதான் நமக்கு சொல்லுவாங்க, நாம் அதை தான் அப்படியே ஏற்றுக்குவோம். அப்போ ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படியே வழி வழியாக மற்றவர்கள் சொல்லப்பட்டு அதுக்கு நமக்கு உள்ளே போய் போய் இந்த பிரபஞ்சமாக படைத்து விரிந்து காணப்படுது. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நமக்கு கூட பெயர் உருவம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ என்னுடைய பெயர் வந்து இப்போ ராமசாமி அல்லது குப்புசாமின்னு கொடுத்துட்டா, இப்போ நான் அதை தான் சின்ன குழந்தையிலேருந்தே மனசில் பதிச்சு வச்சிருப்பேன், ராமசாமி தான் ராமசாமி நான் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ யாராவது என்ன ராமசாமின்னு கூப்பிட்டா திரும்புவேன், குப்புசாமின்னு கூப்பிட்டா திரும்ப மாட்டேன், ஏன்னா என்னுடைய பெயர் வந்து ராமசாமின்னு என்னுடைய மனசுக்குள்ளே பதிஞ்சிடுது. அப்போ என்னை மாற்றி கூப்பிட்டா நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அப்போ இதெல்லாம் நீங்கள் அப்படியே விசாரத்தில் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, விசாரம் பண்ணுற வழிமுறையில் நாம் எப்படி விசாரிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு உள்ளே கொடுக்கப்படுது. அப்போ கொடுக்கப்படுகின்ற விஷயத்தை மனசானது உள்ளே வாங்கிக்குது, வாங்கிக்கிட்டு அந்த புரிதலினோட அடிப்படையில் அதை நம்புது. அப்போ என்னை ராமசாமின்னு சொன்னா தான் நான் ஒத்துக்குவேன், என்னை குப்புசாமின்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா என்ன ராமசாமியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி பதிவுகள் நம்ம இடத்துல உள்ள பதிய 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 இந்த உலகம் பிரம்மாண்டமாக விரியுது. ஏன்னா சின்ன குழந்தையில நமக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல, வெகுளியாக இருந்தோம், பேனான்னா எதுன்னு தெரியாது, பென்சில்னா எதுவும் தெரியாது, பூமினா என்னன்னு தெரியாது, அப்படி இருந்து நமக்கு ஒவ்வொன்றாக திணிக்கப்படுது இல்லையா? திணிக்கப்படும் போது நமக்கு எல்லாம் தெரிந்து இப்போ எத்தனையோ விஷயங்களை நம்ம தெரிந்து வைத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதை தானே ஔவையார் சொல்றாங்க, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு ஔவையாருடைய விஷயத்துல. அப்போ நம்ம என்ன கற்று வைத்து கொண்டிருக்கின்றோமோ அது இந்த உலகம்ங்கிற உரண்டையோட கம்பேர் பண்ணும்போது, இந்த பூமிங்கிற பூமி பந்திலிருந்து மண்ணை ஒரு கைப்பிடி எடுத்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த கை அளவு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ விஷயந்தான் உங்களால் கற்றுக்கொள்ளிருக்க முடியும். இதுக்கு மேலே இந்த பூமிங்கிற உருண்டை எவ்வளோ பிரம்மாண்டமோ அவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, அவ்வளவு நம்மளால் கற்றுக்கொள்ள முடியாது, அதற்கான ஆயுளும் போதாது. அப்போ இப்படியே கற்றுக்கொண்டே போகலாம், ஏன்னா இதெல்லாம் மனதினுடைய விரிவு. மனம் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொண்டே போகும், அவ்வளோ விரிவான விஷயங்கள் நம்ம இடத்துல இந்த பூமியிலே புதைந்து கிடைக்கிறது. அதனால தான் படிப்புன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் படிக்கிறவங்களை பாருங்களேன், நிறைய விஷயங்களை படிப்பாங்க. இப்போ நம்ம சாதாரண படிப்பு படிக்கும்போது சும்மா நம்ம சப்ஜெக்ட் மட்டும்தான் நம்ம கம்பேர் பண்ணி படிப்போம், ஆனால் அதுக்குன்னு தேர்வு எழுதுறவங்க வந்து அதிகப்படியான விஷயங்களை படித்தா தான் அவங்க வந்து வெளியே சமுதாயத்துக்கு சேவை செய்ய முடியுங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுது. அப்போ அவங்க இன்னும் நிறைய இந்த உலக விஷயங்களை ஊடுருவி அறிவியல் சம்பந்தமாக, அரசியல் சம்பந்தமாக, ஆன்மீக சம்பந்தமாக ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளே வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் அவங்களுடைய அறிவு வந்து விரிவாக இருந்தால் தான் இந்த உலகத்தை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பாடத்திட்டங்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பட் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது மாதிரி எண்ணங்களை நம்ம ஏற்றி வைத்துக்கொண்டு மனதளவுல நாம் இந்த உலகத்தை விரித்துக் கொள்கிறோம். இந்த விரிவு அந்த ஆன்மாவை மறைக்கிறது அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். ஏன்னா ஆன்மாவுக்கு வந்து அந்த தூய அறிவாக இருக்கிறதுல அத்தனையும் ஏற்றி வைக்கப்படுகிறது. அறிவின் மீது அறியாமைகள் ஏற்றி வைக்கப்படுகிறது. ஏன்னா அந்த அறிவு இருப்பதனால்தான் நீங்க அனைத்தும் பிரகாசிக்க முடியும். அப்ப எந்த ஒரு பொருளாக வெளியே நம்ம தெரிந்து கொண்டாலும், இது பூமியினாலும் சரி, இது நட்சத்திரம்னாலும் சரி, இப்படி புறத்துல நீங்க என்ன ஒரு நாமத்தையும் ரூபத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தாலும், அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படை உண்மையை நம்ம மறக்காம இந்த பாடத்திட்டத்தை கவனிச்சோம் அப்படின்னா, அப்ப ஆன்மாவிற்கு வேறாக இங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு வந்துட்டா, அப்ப இங்க புருஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, அந்த தூய அறிவாகிய ஆன்மா இருப்பதனால்தான் இந்த பிரபஞ்சமே விரியுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, அப்ப இந்த பிரபஞ்சம் நம்மாலேயே படைக்கப்பட்டு நம்மாலேயே அனுபவிக்கப்பட்டு நம்மாலேயே அழிக்கப்படுகிறதுங்கிறது தான் முத்தொழிலை புரிகின்ற ஈஸ்வரனாக காட்டப்படுது. அப்ப ஈஸ்வரனுடைய தன்மை என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்றவனாக இருக்கின்றான். அப்போ அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவன்? பரமனின் மனோசக்திங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை தான் பிரபஞ்ச மனம், காஸ்மிக் மைண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த காஸ்மிக் மைண்டினுடைய மொத்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, சமஷ்டி மனமாக பார்க்கிறோம். ஒட்டுமொத்த மனம் வந்து சமஷ்டி மனம். ஆனா என்னுடைய தனித்த மனம் விஎஸ்டி மனம். சமஷ்டி விஎஸ்டி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வேதாந்த பாடத்துல படிச்சிருக்கிறோம். விஎஸ்டி என்றால் தனித்த என்று பொருள், சமஷ்டி என்றால் ஒட்டுமொத்தமானது என்று பொருள். அப்போ நம்முடைய எல்லாருடைய மனங்களும் ஒன்று சேர்ந்த ஒட்டுமொத்த மனமாக ஈஸ்வரன் இருக்கின்றான். அதுதான் காஸ்மிக் மைண்டு, பிரபஞ்ச மனம். ஆனா நானும் என்னை தனியாக அபிமானித்துக் கொள்கின்றேன். நான் ராமசாமி அல்லது இன்னார் இப்படிப்பட்டவன், இந்த ஜாதி, இந்த படிப்பு, இந்த பதவி என்பதாக எனக்கு மற்றவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையில் நான் வாழ்கின்ற வாழ்க்கையானது என்னை தனித்துவப்படுத்தி காட்டுகின்றது. அந்த அடிப்படையிலே நான் என்னை தனித்துவமாக அபிமானிக்கின்றேன். நான் நான் என்று என்னை நான் அபிமானிக்கின்றேன். இந்த அபிமானம் மனதின் அஞ்ஞானம் என்று சாஸ்திரம் இங்கு தெளிவுபடுத்துது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த அஞ்ஞானம் நீங்கணும்னா நான் என்னவா மாறணும்? இந்த தனித்த மனதிலிருந்து, இண்டிவிஜுவல் மைண்டிலிருந்து காஸ்மிக் மைண்டாக நான் மாறணும். இந்த பிரபஞ்ச மனமாக நான் மாறணும், பிரபஞ்ச மனமாக நான் விரியணும். அப்ப பிரபஞ்ச மனமாக நான் விரியும் போதுதான் என்னிடத்துல இருக்கக்கூடிய நான்ங்கிற அந்த ஈகோ, அந்த ஈகோங்கிறது உண்மையிலேயே என்னன்னா தன்னுணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் நான் என்று என்னுள்ளே ஸ்புரணமாகிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய சுயம்பிரகாச அறிவு, இந்த உடல் மீது இருக்கின்ற அபிமானத்தில் நான் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த அஞ்ஞானம் நீக்கிக் கொண்டு, அந்த அறியாமையை நாம் விலக்கிக் கொண்டு, இந்த ஹோல் யூனிவர்சல் மைண்டா நம்ம மாறணும்னா பேருணர்வு தன்மைக்குள்ள நம்ம வருவோம். அதுதான் இங்க காஸ்மிக் மைண்ட்னு சொல்றோம். ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனம், அந்த பிரபஞ்ச பேருணர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த பிரபஞ்ச பேருணர்வுக்குள்ள நம்ம வந்து பார்த்தோம்னா, இங்கு என்னுடைய அடிப்படையில் தான் இங்கே எல்லாமே இருக்கிறதுங்கிற அந்த புரிதல் நமக்கு வரணும். அது வந்துடும். ஏன்னா அந்த நிலைக்கு நம்ம வர்றது இந்த தனித்த அபிமானத்தை நம்ம இழக்கும் போது தான் வரும். அந்த நிலைக்கு நம்ம வரும்போது தான் நம்மிடத்திலே அந்த அறிவு எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது புரிய வரும். அதாவது அந்த பரமனிடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த மனோசக்தி தான் இங்கே காஸ்மிக் மைண்டாக ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. அவனுடைய அறிவு தான் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகி காஸ்மிக் மைண்டாக இருக்குது. அப்போ அதில் ஒரு அங்கம் தான் நான்கிற தனித்துவமான இந்த மனிதன், மற்ற உயிரினங்கள் எல்லாம் அப்படின்னு புரிய வரும். ஏன்னா இங்க ஒட்டுமொத்த ஈஸ்வரனுடைய இந்த பிரபஞ்ச மனதில, இந்த பிரபஞ்ச உடலில நாமெல்லாம் ஒரு சின்ன அம்சம் தான், ஒரு சின்ன துளி தான். ஆனா இந்த சின்ன துளி அப்படின்னு நம்மை தனித்துவப்படுத்தி கொண்டிருக்கின்ற வரைக்கும் நம்ம அந்த உயர் பரிமாணத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா நான் நான் என்ற தனித்துவமான அபிமானம், என்னுடைய உடல் மீது இருக்கின்ற அபிமானம், என்னுடைய மனதின் மீது இருக்கின்ற அபிமானம், நான் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் மீது இருக்கிற அபிமானம், அதாவது என்னுடைய மனம், என்னுடைய உடல், நான் சொல்றது என்னன்னா, இப்போ நான் ஆணா பெண்ணா, நான் ராமசாமியா குப்புசாமியா, நான் கலெக்டரா இல்ல சாதாரண பியூனா, அல்லது நான் வந்து பணக்காரனா ஏழையா, இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் என்னிடத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதோ அதன் அடிப்படையில் நான் உண்டாக்கி கொண்ட என்னுடைய அம்சங்கள், என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய ஒரு வடிவம், இதைத்தான் நான் என்று அபிமானிக்கிறேன். இந்த அபிமானம் நம்மிடத்திலிருந்து விலக வேண்டும் என்பதாக இங்கு சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அதை தான் இங்கே ஆதிசங்கரரும் அந்த புருஷ சூக்தத்தின் அடிப்படையை இங்கே சொல்லி எல்லாமே ஆத்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இங்க அந்த ஆத்மாவிற்கு வேறாக எதுவுமே இல்லை, ஏன்னா அதனுடைய பிரகாசம் இங்க இவ்வளவு பிரம்மாண்டமா விரியுது, அப்ப அதுவே எல்லாமாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால இந்த ஈஸ்வரனை அந்த அறிவையிடமிருந்து பிரிக்க முடியாது, அந்த ஆன்மாவிடமிருந்து இந்த மனதை பிரிக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சிட்டா, நம்ம ஆங்கில எழுத்தாளர்களுடைய அந்த கான்சியஸ்னஸ் அண்ட் மைண்ட் கான்செப்ட் எடுத்து பார்த்தோம்னா, கான்சியஸ்னஸ்ங்கிறது அந்த அறிவினுடைய தூய அறிவினுடைய வெளிப்பாடா இருக்கிறதுனால அதிலிருந்து வெளிப்பட்டது இந்த மனம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வந்துட்டா, இப்ப நம்ம இந்த மனதை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான்ங்கிற புரிதலோட நாம இந்த உலகத்தை பார்த்தோம்னா நாம் எல்லாவற்றிலும் நம்மை பார்க்க முடியும். நானே எல்லாவற்றிலும் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பேருணர்வு தன்மைக்குள்ள நம்ம வந்துட்டா, இங்க நான் எது மீதும் விருப்பு வெறுப்பு காட்டாம இந்த உலகத்தை அப்படியே சாட்சி பாவனையில அப்படியே ஆனந்தமா பார்த்து இதுல விருப்பு வெறுப்பு இல்லாம நம்ம வாழ்ந்துவிட்டு போகலாம். ஏன்னா அதுதான் இங்க புரிதல். அப்படி இல்லாம நாம இந்த உலகம் டோட்டலாவே இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ண பார்த்தோம்னா நமக்கு என்ன பண்ணுவோம்னா, நாமளே இந்த பூமிக்குள்ள இருந்து செயலாற்ற முடியாது. ஏன்னா கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற தன்மைக்குள்ள போகணும் அப்படின்னா அது ஆன்மாவினுடைய தன்மை, அசங்கத்தன்மை, அது எதிலும் சங்கமிக்காதது, செயலற்றது, அது எந்த ஒரு சம்பந்தப்படாதது, அப்படி ஒரு நிலையில நம்ம இருந்தா எப்படி இந்த உலகத்துல ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப அப்படிதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தன்னை ஆன்மா ஆன்மான்னு சொல்லிக்கொண்டு எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார்களே, அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது இல்லையா? அப்ப இங்க என்ன புரிதல் வரணும்னா, தூய ஆன்மா எதையும் செய்வதில்லை, ஆனா அந்த ஆன்மாவினுடைய அதிஷ்டானத்துல மைண்டு தான் இந்த பாடி மூலமா இத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றதுங்கிற புரிதல் நமக்கு வந்துட்டா, இப்ப நான் இந்த தனித்துவமான பாடி இல்லைங்கிற புரிதலும் வந்துட்டா, இங்க என் செயலாவது ஒன்றும் இல்லை, எல்லாம் அந்த ஆன்மாவின் அதிஷ்டானத்தில இந்த ஈஸ்வர காரியம் நடந்து கொண்டிருக்கின்றதுங்கிற அந்த புரிதலோட இந்த உலகத்தை நாம பார்க்கும்போது, என்னுடைய உடல் முதல் கொண்டு எல்லா உடல்களையும் நான் அதனுடைய மனோசக்தியினுடைய விரிவாக, மனோசக்தியினுடைய பருவுடலின் செயலாக பார்ப்பனே தவிர, இதுல தனித்துவமான எந்த உடல் மீதும் நான் அபிமானம் கொள்ள மாட்டேன், அபிமானம் வைக்க மாட்டேன். ஏன்னா அதுதான் அந்தந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. இங்கு ஒவ்வொரு படைப்பும் அதனுடைய சாராம்சத்தை அழகாக படைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதை நான் வேடிக்கை பார்க்கக்கூடிய தூய அறிவாக இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுல நம்ம சாட்சி பாவனையில ஆனந்தமா இந்த உலகத்தை ரசிக்க முடியும். அந்த புரிதல் வர்றது தான் இங்க ரொம்ப முக்கியம். அதுதான் புருஷ சூக்தத்துல விளக்கப்பட்டிருக்கு. அதை வந்து ரொம்ப டெப்த்ல போய் படிக்கும்போது தான் அதெல்லாம் புரியும். நம்ம மேலோட்டமா புருஷ சூக்தத்தினுடைய புரிதலை வந்து வெறும் பக்தியிலேயோ மற்ற விஷயங்களோ பார்த்தா அது புரியாது. காரணம் என்னன்னா, இங்க எல்லாமே ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிற அடிப்படையில் தான் இங்க எல்லாமே அடங்கி இருக்கதாக இந்த சூத்திரத்திலே 35வது ஸ்லோகத்திலே இங்கு ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகின்றார். அப்ப அப்படிப்பட்ட புருஷனாக ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்ற என்னிடத்திலே எப்படி இந்த தேகம் வந்து ஆத்மாவாக இருக்க முடியும்? அப்போ நான் இந்த தேகம் ஆத்மா அல்ல என்பதாக இங்கு 35வது சூத்திரத்திலே ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அதை நன்றாக புரிந்துக்கிட்டா நமக்கு என்ன கன்ஃபியூஷன் வராதுன்னா, இப்போ கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இப்போ ஃபாரின் ஆத்தர்ஸ் எழுதுற புத்தகங்களை படிச்சுட்டு அப்போ வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்குது, இந்த ஹோல் யூனிவர்சல் இஸ் மாயா அப்படின்ட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன் ரிஜெக்ட் பண்ண முடியாதுன்னா, அந்த மாயத்தன்மைங்கிறது அந்த பரமனின் ஆற்றல் என்று புரிந்து கொண்டா அந்த இயக்கம் இருக்கத்தான் செய்யும், அந்த இயக்கத்தை நிறுத்த முடியாது, அந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுங்கிறத நாம் இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சு நம்முடைய சனாதன தர்மத்தில் வழிவந்த ரிஷிகளும் யோகிகளும் சொல்லக்கூடிய ரொம்ப ஆழமான கருத்து. ஆனா புத்த மதத்தை சார்ந்த சூன்யவாதத்தில் வருகின்றவர்கள் இதே ஆன்மாவிற்கு விளக்கம் கொடுக்கும்போது, அந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்குது, அது வந்து வெட்ட வெளி, அது வந்து சூன்யம், அதில் ஒன்றும் பிரகாசிக்காது, அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதை நம்ம ஏத்துக்கிட்டு இந்த ஹோல் யூனிவர்சலே மாயா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம வந்து புரியாம இருக்கிறோம், நம்ம ஏதோ தடம் மாறி போறோம் அப்படிங்கிறத நன்றாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா இங்க இந்த பாடத்திட்டத்துல நம்ம பாடத்திட்டம் வந்து ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த இடத்துல அந்த சின்ன சேஞ்சஸ் நீங்க பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சூன்யவாதத்துல போய் உங்களை அறியாம சிக்குவீங்க. நிறைய பேர் அப்படிதான் சிக்கிக்கிறாங்க, சூன்யவாதத்துல போய் சிக்கிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஆன்மாங்கிறது ஒண்ணுமே இல்லையே, அது ஒன்றுமற்ற தன்மையில் இருக்கும் போது அது அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, நிர்மலம் நிரஞ்சனம் நிர்குணம் ஆன்மாவை பற்றி அதனுடைய குணங்களற்ற தன்மையை பற்றி சொல்லிக்கொண்டே போகும்போது அந்த நிர்விகல்ப சமாதி நிலைக்கு போயிடுறாங்க. எந்த ஒரு விகல்பமும் இல்லாத நிலை, அங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துடுறாங்க. அப்ப ஒன்றுமே இல்லைன்னு அங்க உக்காந்தா அங்க ஒன்றுமில்லாத தன்மையை உணர்பவன் யார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு வராங்க. அப்படி புரிந்து கொண்டவர்கள் நம்முடைய சனாதன தர்மத்திலே நம்முடைய சாஸ்திர வழியிலே வந்து விடுகிறார்கள். புரிந்து கொள்ளாதவர்கள் அந்த நிர்விகல்ப சமாதியில நின்று கொண்டு விடுகிறார்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் அஞ்ஞானத்தில் தான் இருக்கின்றார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்கள் ஆன்மாவை அறிந்து கொண்டதை எப்படி புரிந்து கொண்டாங்கன்னா ஒன்றுமற்ற தன்மையாக சூன்யமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி புரிந்து கொள்றதுதான் ஆங்கில எழுத்தாளர்களுக்கும் நம்முடைய வேதாந்த சாஸ்திரத்துக்கும் உள்ள வித்தியாசம். வேதாந்த சாஸ்திரத்தை ஃபாரினர்ஸ் படிக்கிறாங்க, நிறைய வெளிநாட்டினர்கள் படிக்கிறார்கள். ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியை கொஞ்சம் மாத்தி புரிஞ்சுக்கிட்டு புத்த மதத்தோட போய் வேதாந்தத்தை இணைச்சிக்கிட்டு அப்புறம் சூன்யம்னு சொல்லிடுறாங்க. ஒன்றுமற்ற தன்மையை சொல்லிட்டு ஒன்லி கான்சியஸ்னஸ் தான் இருக்கு, அங்க ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த தூய அறிவு தான் நீ அப்படின்னு சொல்லி அதோடு நிறுத்திக்கிறாங்க. உலகம் இல்லை அப்படின்றாங்க. இப்போ உலகம் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? நாம என்ன சொல்றோம் வேதாந்த சாஸ்திரத்துல, இந்த உலகம் என்பது ஒரு மாயா தான். எதற்காக மாயா, எதற்காக மித்தியா அப்படின்னு சொல்றோம்னா, இந்த மித்தியாங்கிற வார்த்தைக்கும் மாயாங்கிற வார்த்தைக்கும் உண்மையான அர்த்தம் என்னன்னா அது மாறிக்கொண்டே இருக்கிறது, நிலையாக இல்லை. இப்படித்தான் அதை நிரூபிக்க முடியாதது. ஏன்னா இப்போ வந்து ஒரு மாயாவி என்ன பண்றான், தொப்பிலிருந்து ஒரு புறாவை எடுத்து காட்டுறான், அப்புறம் திடீர்னு அந்த புறாவை கொண்டு போய் தொப்பிக்குள்ளேயே வச்சு காணாம பண்ணிடுறான். அப்போ வருகிறது போகிறது ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டு கொண்டிருக்கிறதுனால அது மாயாவாதமா பார்க்கிறோம், மாயையாக பார்க்கிறோம். அது மாதிரி இந்த உலகமும் நம்முடைய மனதிலே படைக்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. அது நம்ம எப்படி படைக்கிறோம், இந்த நனவு உலகத்தை இப்ப படைச்சு நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அப்போ எனக்கு இந்த உலகம் உண்மையா இருக்கிற மாதிரி தெரியுது. நைட்டு தூங்க போகும்போது நான் என்ன பண்றேன், இந்த உலகத்தை இழந்து கனவு உலகத்தை படைச்சுக்கிறேன், அங்க வேற ஒரு உலகத்து இருக்குது, இந்த உலகம் காணாம போயிடுது. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், படைக்கப்பட்ட உலகம் காணும், அப்போ அந்த உலகம் இங்க அனுபவிக்கிற மாதிரி இல்லை, அங்க கனவு உலகத்துல வேறொரு உலகத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். சரி, கனவு உலகத்தையும் கடந்து நான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது எந்த உலகமும் இல்லை, நனவு உலகமும் இல்லை, கனவு உலகமும் இல்லை, ஆழ்ந்த உறக்கத்துல நானே இல்லை. நான் ஆணான் தெரியல, பெண்ணான் தெரியல, நான் வந்து பக்தனா அல்லது முரட்டுத்தனமான ஆளா, இல்லை நான் வந்து இந்தந்த ஜாதியை சேர்ந்தவனா, இந்த மொழி பேசுபவனா, எதுவுமே தெரியாம நான் தூங்கிட்டு இருக்கிறேன். அப்ப இங்க உலகம் வந்து அழிக்கப்பட்டுறது இல்லையா, அந்த இடத்துல இந்த உலகமே இல்லாம போயிடுது. அப்ப இங்க ஏன் அந்த இடத்துல உலகம் இல்ல, அங்க மனம் வந்து ஒடுங்கிடுது, காரண தேகத்துல போய் மனம் ஒடுங்கிடுது. அப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நம்முடைய மனமே தான் இந்த நனவு உலகத்தையும் படைக்குது, நம்முடைய மனமே தான் இந்த நனவு உலகத்தையும் அனுபவிக்குது, மீண்டும் நம்முடைய மனமே தான் கனவு உலகத்தையும் படைக்குது, நம்முடைய மனமே தான் கனவு உலகத்தையும் அனுபவிக்குது. இந்த மனமே என்ன பண்ணுது, ஆழ்ந்த உறக்கத்துல காரண தேகத்துல போய் ஒடுங்கும் போது அங்கு ஒன்றுமற்ற தன்மையை சூன்யத்தை உணருது, அங்கத்தான் ஒன்றுமற்ற தன்மை நடக்குது. அப்ப அந்த ஒன்றுமற்ற தன்மையில மனம் வந்து இல்லை என்று சொல்றத இவங்க சூன்யவாதிகள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அந்த ஆள் உறக்கத்துக்கு போனவனே ஒன்றுமற்ற தன்மை உண்டாவது போல இந்த நனவிலும் இந்த ஆராய்ச்சியை செய்து பார்த்து இந்த உலகம் வந்து சூன்யம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த சூன்யம்ங்கிற வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கு, அவர்கள் சொல்வது ஆழ்ந்த உறக்கத்திலே நமக்கு ஒன்றுமற்ற தன்மையிலே சூன்யம் உண்டாவது போல, அங்கு எதையுமே தெரிந்து கொள்ள முடியாத அறிவற்ற தன்மையில் நான் இருக்கிறேன், நான் தான் அந்த அறிவு, என்னுடைய சுயம் என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியாத ஆள் உறக்கம், அங்க நான் யாருங்கிறது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கிறேன், அந்த நிலை தான் சூன்யம். அப்ப அந்த நிலை சூன்யத்தை சூன்யவாதிகள் நனவு உலகத்திலே சொல்வது பொருத்தமற்றதாக இருக்கிறதுனால நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்டை வைத்துக் கொள்ளாதீர்கள், கான்சியஸ்னஸ் வித் மைண்டுங்கிற விஷயத்தோட வந்தீங்கன்னா தான் இங்க சிவமும் சக்தியும் சேர்ந்தது இந்த உலகம் என்பதாக உங்களுக்கு புரியும். அப்போ இந்த உலகம் என்பது எப்படி உண்டாகி இருக்கிறதுன்னா, பரமனின் அதிஷ்டானத்திலே இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உலகம் என்ற தன்மை ஈஸ்வர தன்மையிலே இருக்கின்றது. அப்ப ஈஸ்வரன் என்பவன் ஒரு மாயாவாதி, ஏன்னா அவன் தான் இந்த உலகத்தை மனமாக இருந்து படைத்து மனமாக இருந்து அனுபவித்து மீண்டும் அந்த மனம் ஒடுங்கும் போது இந்த உலகத்தை அழித்து விடுகிறான், இல்லாமல் செய்து விடுகின்றான். அப்ப அப்படிப்பட்ட மனோ ஆற்றல் நம்மிடத்திலேயும் பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய மனம் தனித்த மனமாக இருப்பதினாலே நாம் என்ன மாதிரி அபிமானித்துக் கொள்கிறோம், நான் நான் என்று நம்மை தனித்துவமாக அபிமானித்துக் கொண்டு நாம் இந்த உலகத்தை பார்க்கறதுனால நமக்கு வேறாக மனிதர்கள் இருப்பதாகவும் நமக்கு வேறாக உலகம் இருப்பதாகவும் தோன்றுகிறது. அதுவே நாம் இந்த பாடத்திட்டங்களில் வந்து அந்த தனித்த உணர்விலிருந்து பேருணர்வு தன்மைக்குள்ள நாம போகும்போது எல்லாவற்றிலும் நானே இருப்பது நமக்கு அனுபவம் ஆகுது. அந்த அனுபவம் தான் இங்கு நான் என்னை அறிகின்ற அந்த ஆனந்த அனுபவம். அது எப்படி அனுபவம் ஆகும்னா, ஒட்டுமொத்த பேருணர்வு தன்மைக்குள்ள வந்துட்டா அதற்கு மேல் அங்கு என்ன இருக்குது, அறிபவன் அறிவை அடைந்து விடுகின்ற தன்மை உண்டாகி விடுகிறது. ஏனென்றால் அந்த அறிபவன் ஒட்டுமொத்தமா மாறிட்டதுனால அங்க ஒருமைத்தன்மை உண்டாகி விடுகிறது. அந்த ஒருமைத்தன்மையில் தான் அந்த அறிவு அனுபவமாக்கப்படுகிறது. அதை விட்டுட்டு இருமைத்தன்மையில இருந்து கொண்டு நான் வேறு அவன் வேறு, நான் வேறு இந்த உலகம் வேறு, இங்க நான் தனியா இருந்துகிட்டு இருக்கிறேன், இந்த பிரபஞ்சம் தனியா இருக்குது, அப்ப நான் அறிபவனாக இருக்கிறேன், இங்க அறியப்படும் பொருட்கள் இருக்கின்றன அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்ததுன்னா அங்கு டுவாலிட்டி இருக்கிறது, இருமைகள் இருக்கிறது. அந்த இருமைகள் இருக்கின்றவர்களிடத்திலே இறைவன் பிரகாசிக்க மாட்டான். அதைத்தான் நம்ம சாஸ்திரம் ஆணித்தரமாக சுட்டிக்காட்டி பார்க்கின்ற பார்வையை எப்போது மாற்ற முடியும் என்றால், அந்த உணர்வு விஷயத்திலே நாம தன்னுணர்விலிருந்து பேருணர்வு தன்மைக்கு நம்ம போக வேண்டும். பேருணர்வு தன்மைக்கு போவதற்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தா, மனதிற்கு புரிதல் தான் தகுதி. ஏன்னா மனம் வந்து அஞ்ஞானத்தினாலே தன்னை தனித்துவப்படுத்திக் கொண்டு நான் வேறு அவன் வேறு, நான் வேறு இறைவன் வேறு, நான் வேறு இந்த உலகம் வேறு என்பதாக பிரித்து பார்க்குது. அப்படி பிரித்து பார்க்கின்ற அஞ்ஞானம் இருக்கின்ற வரைக்கும் அந்த தூய அறிவு நம்மிடத்திலே பிரகாசிக்காது. அப்ப நானே அந்த ஆன்மா, நானே அந்த அறிவு என்ற அந்த புரிதல் நம்மிடத்திலே உண்டாகவே உண்டாகாது. ஆனால் அந்த தூய அறிவாகவே நாம் இருக்கின்றோம். அதை எது மறைக்கிறதுன்னா, அதே மனசு தான் மறைத்து கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த மனதிற்கு நாம் புரிதல் கொடுக்கும்போது மட்டும்தான் நாம் அந்த மனதிலிருந்து விடுதலையாகி நம்முடைய சுயத்துக்கு திரும்ப முடியும் என்பதுதான் இங்கு மகான்களும் ஞானிகளும் யோகிகளும் சுட்டிக்காடக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. அப்ப அப்படிப்பட்ட நாம் அறியாமையினாலே இந்த உடலை ஆத்மாவாக அபிமானித்துக் கொண்டிருக்கின்றதா நம்முடைய மடமை, நம்முடைய அறியாமை என்பதாக இங்கு ஆதிசங்கரர் அந்த சூத்திரங்களிலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சுட்டிக்காட்டி கொண்டே வருகிறார். இப்ப இந்த 35வது சூத்திரத்திலே அந்த புருஷ சூக்தத்தினுடைய அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட விளக்கத்தின் அடிப்படையில் மீண்டும் 36வது சூத்திரத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, அசங்ககா புருஷகா புரோக்தோ பிருகுதாரண்யக்கே அபிச்ச அனந்தமலசம் சுஷ்டகா கதம் சாத் தேகஹா புமான். அதாவது இந்த புருஷன் அந்த தூய அறிவு ஆன்மா எதனோடும் சம்பந்தப்படாதது என்று பிருகுதாரண்ய உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்ப எண்ணற்ற அசுத்தங்களுடன் கூடிய இந்த தேகமானது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும் என்பதாக ஒரு கேள்வி எழுப்புகிறார். இந்த அபரோக்ஷ அனுபூதியில 36வது ஸ்லோகத்தில பகவான் ஆதிசங்கரர் நமக்கு அந்த விசாரத்தின் புரிதலை மேம்படுத்துவதற்காக, நம்மை மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்காக நம்மிடத்திலேயே கேள்விகளை எழுப்புகிறார். அப்படி எழுப்பும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த புருஷன் எதனோடும் சம்பந்தப்படாதது என்று பிருகதாரண்யக உபனிஷத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எதனோடும் சம்பந்தப்படாத அந்த ஆன்மா, அந்த தூய அறிவு எப்படி வந்து நான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கேன் அதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கிறோம், புரியாம தானே நான் தனித்துவப்படுத்ததுனால தானே நான் வேறு அது வேறு, அப்புறம் அதனால எனக்கு பிரச்சனை வருது, இதனால எனக்கு இப்படி நன்மை கிடைக்குது அப்படின்னா நம்ம அந்த விருப்பு வெறுப்புக்குள்ள போறோம். இப்ப நாம் அந்த தூய அறிவுன்னு நம்மை தெரிந்து கொண்டு விட்டா, அந்த தூய அறிவின் அதிஷ்டானத்திலே இங்கு அந்த அறிபவனாகிய மனம் வெளிப்பட்டு அந்த அறிபவன் மூலமாக அறியப்படும் பொருள்கள் ஆக இந்த உலகம் விரிகிறது என்று தெரிந்துட்டா, இப்ப இந்த அறிவை இருக்கிறதுனால தான் அறிபவன் உண்டாகி அறிபவன் மூலமாக அறியப்படுகின்ற பொருள்களாக இந்த பிரபஞ்சம் இருக்குதுங்கிறது தெரிஞ்சிட்டா, அப்ப இதுக்கு எப்படி தொடர்பு உண்டாகுது, அறிபவன் வந்து சம்பந்தப்படாம தான் இருக்கிறான் அந்த அறிவோட. ஏன்னா அறிவு வந்து தனியா தன்னில் தானாய் தனித்துவமாய் இருந்து கொண்டு அதனுடைய அதிஷ்டானத்தில் அறிபவன் உண்டாகி இங்கே படைக்கப்படுறதுனால அதை நம்ம ரிஃப்ளெக்ஷன் தான் சொல்கிறோம். அறிவின் ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கே அறிபவன், அதுதான் மைண்டு, கான்சியஸ்னஸுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கே மைண்டு. ஆனால் ரிஃப்ளெக்ஷன் வரவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல் இருக்காது. இப்போ நான் இருந்தேன்னா எனக்கு நிழல் இருப்பது போல பிரம்மம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு மாயை என்று ஒன்று இருக்கும். ஏன்னா பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் தான் இந்த படைப்பாகிய உலகம், பிரபஞ்சம், ஈஸ்வரன் எல்லாமே. அப்ப அது இருக்கத்தான் செய்யும், அதுதான் பிரம்மத்தினுடைய நிழல். அப்ப பிரம்மத்தினுடைய நிழலை நம்ம வந்து நீக்க முடியாது. பிரம்மம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு நிழல் என்று இருக்கும், அந்த நிழல் தான் இந்த பிரபஞ்சம் என்று புரிந்து கொண்டா நாம் இந்த பிரபஞ்சத்தை ஒதுக்க முடியாது. ஏன்னா நிழலை எப்படி ஒதுக்க முடியும், என்னுடைய நிழல் எனக்கு வரக்கூடாது நான் சொல்ல முடியாது என்பது போல இந்த உலகமும் இருக்கும். ஆனா என்னன்னா, நான் அந்த தூய அறிவுங்கிற புரிதல்ல இந்த உலகத்தை பார்த்தேன்னா இந்த உலகம் உலகமாக தெரியாது, என்னுடைய பிம்பமாக தெரியும். என்னை நான் கண்ணாடியில் பார்க்கும் போது என்னுடைய முகத்தை பார்த்து நான் ரசிப்பேன், என்னுடைய முகத்தை பார்த்து நான் ஆனந்தப்படுவேன், என்னுடைய முகத்தை வந்து அழகுபடுத்தி பார்க்க விரும்புவேன். அது மாதிரி நானே தான் இந்த உலகமாக விரிந்திருக்கிறேன், என்னுடைய உணர்வு தான் எல்லாவற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றதுங்கிற புரிதலோடு நான் இந்த உலகத்தை பார்த்தேன்னா என்னுடைய பிரதிபிம்பமாகிய இத்தனையும் பிரகாசித்துக் கொண்டிருப்பது என்னால் தான் தெரிஞ்சு நான் ஆனந்தப்படுவேன், அதை அழகுபடுத்தி பார்ப்பேன், அதை அனுபவித்து மகிழ்வேன். கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து நான் அனுபவித்து மகிழ்வனா, இல்ல கண்ணாடியின் முகத்தை பார்த்து காரி துப்பிக்குவனா? என்னுடைய முகம், அப்ப நான் அதை வந்து ஆனந்தமா ரசிப்பேன், அதை ஒப்பனை பண்ணி பார்ப்பேன், அழகுபடுத்தி பார்ப்பேன், சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். ஏன்னா நானே என்னுடைய பிம்பத்தை பார்த்து மயங்குவேன், நல்லா இருக்கிறேன், இந்த ஹேர்ஸ்டைலை கொஞ்சம் இப்படி மாத்தி பார்க்கலாம், இந்த இடத்துல கொஞ்சம் பவுடர் போட்டு பார்க்கலாம், இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் எப்படி என்னுடைய பிரதிபிம்பமாகிய உடலை பார்த்து நான் அபிமானித்து கொண்டு ஆனந்தப்படுகிறேனோ, அது மாதிரி தூய அறிவின் பிரதிபிம்பமாகிய இந்த பிரபஞ்சம் அந்த அறிவுக்கு வேறாக இல்லை, அறிபவனாகிய மனமாக இருப்பதினாலே அந்த மனம் புரிதலின் தன்மையில அது பிரதிபிம்பம் தான் என்று தெரிந்து கொண்டா அதை அழகுபடுத்தி பார்க்கலாம், ஆனந்தப்பட்டு பார்க்கலாம், அதை உதாசீனப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அது உண்மை அல்ல, அது அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நான் இருப்பதினால் என்னுடைய உருவம் கண்ணாடியில் தெரிகின்றதுங்கிற புரிதலோடு இந்த உலகத்தை நான் ஹேண்டில் பண்ணனா அதனால எனக்கு பிரச்சனை வராது. ஆனா நான் புரியாம அந்த கண்ணாடியில் தெரிகின்ற உருவம் தான் உண்மை, இந்த பக்கம் நான் இருக்கிறத மறந்துட்டேன் அப்படின்னா அப்பதான் பிரச்சனை வரும். ஏன்னா கண்ணாடியில் தெரிகின்ற உருவத்தை உண்மையாக பார்த்து கொண்டு அதற்கு ஒப்பனை செய்து கொண்டு அதை பார்த்து கொண்டிருந்து இந்த பக்கம் இருக்கிற உண்மை தன்மையை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம எங்க சிக்கிக்கிட்டு இருக்கிறோம், மாயையில சிக்கிட்டு இருக்கிறோம். அப்பதான் பிம்பத்தை பார்த்து மயங்குறோம் நான் என்று, அந்த இடத்துல நமக்கு ஒரு விழிப்பு வரணும். ஓ, இது பிம்பம், ஆனா உண்மை உருவம் இந்த பக்கம் இருக்குது. அப்ப நான் ஒப்பனை செய்து கொண்டிருக்கிறதெல்லாம் இந்த உண்மை உருவத்தை செய்ததுதான் பிம்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறதுங்கிற புரிதலோட நான் பார்த்தேன்னா பிரச்சனை வராது. ஆனா அந்த புரிதல் இல்லாம நான் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் அந்த மாயையில மயங்கிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி இந்த பிரபஞ்சமும் அந்த அறிவின் பிரதிபிம்பம் என்று தெரிந்து கொண்டு இந்த உலகத்தை பார்த்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அந்த அறிவுக்கு வேறாக இந்த அறிபவன் இல்லை, இந்த பிரபஞ்சம் இல்லைங்கிறதுனால இதை அழகா நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இதுல நம்ம எந்த ஒரு விருப்பு விருப்பம் காட்ட வேண்டியதில்லை, அது அதனுடைய நீதிப்படி அது இயங்கிக் கொண்டிருக்கின்றதுங்கிற புரிதலோட நம்ம இந்த உலகத்தை அணுகிறது தான் இங்க சாஸ்திரம் எல்லாம் சுட்டி காட்டுறது தான். இங்க இவரும் சொல்றாரு 36வது ஸ்லோகத்துல, இந்த புருஷன் எதனோடும் சம்பந்தப்படாதது என்று பிருகதாரண்ய உபநிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் எண்ணற்ற அசுத்தங்களுடன் கூடிய தேகமானது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும் என்பதை தான் இங்க சுட்டி காட்டுகின்றார். அப்போ அந்த தேகத்தை வந்து நான் என்று அபிமானிக்க கூடாது. அப்ப அது மாதிரி இந்த மைண்டை வந்து நான் என்று அபிமானிக்க கூடாது. மைண்டு வந்து அந்த அறிவினுடைய ரெஃப்ளெக்ஷன் புரிஞ்சுக்கிட்டா அப்போ இங்க நான் அந்த தூய அறிவு, ஆனால் அது என்னுடைய பிரதிபிம்பம் என்பதாக பார்த்தோம்னா அதுல பாதிப்பு வராம நம்ம அணுக முடியும் தான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 37வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, தத்ரைவ ச சமாக்யாதஹா ஸ்வயம் ஜோதிர்ஹி புருஷஹா ஜடஹா பரப்பிரகாசியோ அயம் கதம் சாத் தேகா புமான். மேலும் இதே உபனிஷத்திலே அந்த பிருகதாரண்ய உபனிஷத்திலேயே ஆத்மாவானது தானே பிரகாசித்துக் கொண்டிருப்பது என்றும் தேகமானது தானே பிரகாசிக்காது என்றும் நன்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த தேகமானது ஜடம், ஆனால் இந்த ஜடமான அந்த தேகம் ஆன்மா இருப்பதினால்தான் பிரகாசப்படுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தேகமானது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும் என்று இந்த 37வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த தேகத்தை நான் நான் என்று அபிமானிக்கக்கூடிய அந்த அறியாமை எண்ணத்தை விட்டு விடுங்கள் அப்படின்னு இங்க சுட்டி காட்டிகிட்டே வர்றார். இப்போ ஆதிசங்கர் வந்து இந்த 37 ஸ்லோகத்துல 31 தொடங்கி 37 வரைக்கும் இதை தான் சொல்றார். அதை நம்ம நல்லா உள்ள வாங்கிக்கணும். அப்போ இங்க பிரகதாரண்ய உபநிஷத்தை வச்சு அவர் ஏன் பேசுறாருன்னா அதுல இந்த இத்தனை விஷயங்கள்லாம் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. என்ன மாதிரி விஷயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு? ஆன்மாவினுடைய தன்மையை நமக்கு புரிய வைத்து, அனாத்மாவாகிய இந்த உடலின் தன்மையை நமக்கு புரிய வைத்து, இந்த தேகம் நான் அல்ல, இது வந்து ஜடம், ஆனால் நானோ தூய அறிவு ஆன்மா அப்படின்னு நமக்கு அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை எடுத்துக்க சுட்டி காட்டி, நீ இந்த பக்கம் கண்ணாடி இந்த பக்கம் நிக்கிற நீ தான்ப்பா உண்மையான உருவம், கண்ணாடியில் தெரிவது உன்னுடைய பிம்பம், ஆனா அந்த பிம்பம் நீ இருப்பதனால்தான் இருக்கின்றதுங்கிற புரிதல் உனக்கு எப்படி வாழ்வியல்ல ரியல் லைஃப்ல நடக்குதோ அது மாதிரி அந்த தூய அறிவு இருப்பதனால்தான் நீங்க மனம் இருக்கிறது. ஆனால் அந்த மனமோ அந்த தூய அறிவின் பிரதிபிம்பம் என்பதாக புரிந்து கொண்டா, அந்த பிரதிபிம்பத்துல வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் அந்த அறிவின் அதிஷ்டானத்துல தான் நிகழ முடியும். இல்லைன்னா மனம் வந்து எந்த ஒரு புரிதலுக்கும் உட்படாது. இப்போ இது பேனா இது பென்சில் அப்படின்னு மனசு புரிஞ்சுக்குதுன்னா, அந்த அறிவு இருக்கிறதுனால்தான் மனசு புரிஞ்சுக்க முடியும். மனதுல நீங்க என்னதான் ஒரு புத்தி சக்தியை புறத்திலிருந்து கொடுத்தீங்கனாலும், அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அதிஷ்டானத்துக்கு அந்த அறிவு இல்லைன்னா, நீங்க வெளியிருந்து இது பேனான்னு நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, பென்சில்னு சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஏன் அப்படின்னா, அதை புரிந்து கொள்வதற்கான அதிஷ்டானமாகிய அந்த அறிவு நம்ம இடத்துல இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய மனம் இருந்தும் பயனற்ற நிலையாக மாறிவிடும், உடல் இருந்தும் பயனற்ற நிலையாக மாறிவிடும். அப்போ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு இறந்து போன உடல்ல எல்லா புலன்களும் இருந்தாலும் கூட அந்த உணர்வு உயிர் இல்லைன்னா அந்த உடலினால எதையுமே தெரிந்து கொள்ள முடியாது. கண் இருந்தாலும் பார்க்காது, காது இருந்தாலும் கேட்காது. அப்போ ஒரு ஜட உடலாக இருக்கின்ற இந்த தேகம் எப்படி நானாக இருக்க முடியும்? அப்போ இந்த அழிந்து போகக்கூடிய பஞ்சபூதங்களால் உண்டான இந்த தேகம் நான் அல்ல. ஆனால் இந்த தேகத்திற்கு ஆதாரமாக அதிஷ்டானமாக இருக்கின்ற தூய அறிவாகிய ஆன்மா தான் நான் என்பதாக இந்த 37வது மந்திரத்திலேயும் சுட்டி காட்டுகின்றார். அப்ப இப்ப நம்ம ஆதிசங்கர சொல்லக்கூடிய இந்த அபரோக்ஷ அனுபூதியில அப்படியே அவர் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வர்றாரு. விசாரம்னா என்ன, எப்படி விசாரம் செய்ய வேண்டும், விசாரம்னா விசாரணை, அதாவது எது சரி எது தவறு, அந்த விசாரம் செய்யக்கூடிய வழிமுறை என்ன. இப்ப விசாரம்னா என்ன, ஆராய்ச்சி பண்றதா அல்லது நம்ம சிந்திக்கிறதா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞான விஷயங்களை மனதில் ஏற்றி வைத்து கொண்ட தவறான புரிதல்களை நம்ம வந்து மனதிலிருந்து வெளிப்படும் போது கவனிக்கணும். நம்ம மனதை வந்து கவனிக்கிறது தான் இங்க விசாரம். அப்ப நம்மிடத்துல என்னென்ன தவறு இருக்கு, என்னென்ன புரிதல் இருக்கு, எப்படிலாம் நம்ம புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லது எப்படி புரியாமல் இருக்கின்றோம் அப்படிங்கிறது நமக்குள்ள அந்த விளக்கம் கிடைக்கும் போதுதான், அப்போ நான் எது சரி எது தவறு அப்படின்னு பகுத்து புரிந்து கொள்ளுகின்ற தன்மையில அந்த பிரத்யேக புத்தி சக்தி என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, இப்ப நான் இந்த பாடத்திட்டங்களையும் படித்திருக்கிறதுனால, அப்ப இங்க ஆன்மா என்பது எதிலும் சம்பந்தப்படாதது, எதனோடும் ஒட்டாதது, அதனுடைய உண்மை தன்மை அது ஒரு தூய அறிவு, சுயம்பிரகாச அறிவு. அப்ப அது இருக்கிறதுனால இந்த உடலானது மனமானது உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மனம்ங்கிறது அந்த ஆன்மாவின் அதிஷ்டானத்துல இயங்குகின்ற ஒரு இயக்கதாரியா இருக்குது. அப்ப இதனுடைய இயக்கத்துக்கு இதுவே என்ன பண்ணுதுன்னா, உடலை படைத்துக் கொள்ளுகிறது, அதாவது பரு உடலை இந்த மனமே படைத்துக் கொள்ளுது. சூக்ஷம உடலாகிய மனம் வந்து ஸ்தூல உடலை படைத்து அந்த ஸ்தூல உடலின் வாயிலாகத்தான் ஒவ்வொன்றையும் அனுபவம் ஆக்குது. இல்லைன்னா எப்படி தெரியும்? இப்ப அதான் ஏற்கனவே அதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் உங்களுக்கு கொடுத்தேன். என்னுடைய பாடத்திட்டத்தை தொடர்ந்து நீங்க வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதலுக்கு வரலாம். எப்படி சொல்லியிருக்கிறேன், இப்ப இந்த மனம்தான் இந்த உடல் மூலமா அனுபவம் ஆக்குதுங்கிறதுக்கு நான் லட்டு உதாரணம் தான் அடிக்கடி கொடுப்பேன். இப்ப மனசுக்கு வந்து லட்டு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டாகுதுன்னா, மனசே லட்டை சாப்பிட முடியாது. மனசு வந்து ஒரு ஆசையைத்தான் உட்படுத்தும், எனக்கு லட்டு சாப்பிடணுங்கிற ஆசை வருதுன்னு மனசு சொல்லும். ஆனால் அந்த ஆசையை அது அமல்படுத்தணும், அந்த ஆசையை செயல்படுத்தணும், நடைமுறைக்கு கொண்டு வரணும்னா மனதினால எப்படி செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. மனமோ சூட்சமோ கண்ணுக்கு தெரியாதது. அதனால மனசு என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆசையை நான் அனுபவிக்கணும்னா எனக்கு ஒரு கருவி வேணும்னு சொல்லிட்டு அதுதான் இந்த உடம்பையே படைக்குது. அப்போ இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கிற இந்த உடம்பெல்லாம் எப்படின்னா, மனசு தான் படைத்து கொண்ட உடம்பு. அப்போ மனது வந்து எதை எதை அனுபவிக்க விரும்புதோ அதற்கேற்ற உடம்பு தான் படைக்குது. அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு ஏன் மனித உடல் கிடைச்சிருக்கிறது, மிருகத்துக்கு ஏன் அந்த உடம்பு கிடைச்சிருக்கு, பறவைக்கு ஏன் அந்த உடம்பு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த மனதினுடைய ஆசா பாசங்களுக்கேற்ற உடல் கிடைக்கும். ஏற்கனவே இதுக்கெல்லாம் நான் உதாரணம் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு வந்து பறக்கணுங்கிற ஆசை வருது. இப்போ நான் பறந்து பார்க்கணும்னு முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னால் பறக்கவே முடியல, நான் இந்த உடம்பை விட்டுறேன், வாழ்ந்து செத்து போயிடுறேன். அப்போ மறுபிறவி எனக்கு என்ன ஆகும்னா, அந்த பறக்கணுங்கிற ஆசையை நான் நிறைவேற்றுவதற்காக ஒரு பறவையாக பிறப்பேன். பறவையாக பிறந்தா தான் நான் பறக்க முடியும். அப்போ என்னுடைய உடல் தான் மாறுது, ஆனால் உணர்வில் இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் அங்கே நீங்கலை. ஏன்னா மனமாக அது ஏற்றி வைக்கப்பட்டு என்னுடைய சம்ஸ்கார பதிவுகளாக காரண தேகத்திலே சேகரிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த சேகரிப்பு தன்மையை நான் வெளிப்படுத்துவதற்கு அடுத்த உடலை எடுத்துக்கொண்டு வந்து நான் அதை அனுபவமாக்குறேன். அப்போ அது மாதிரி தான் இந்த புலால் விரும்பிகள் இருக்கிறாங்க இல்லையா, நிறைய புலால்களை சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த மிருகத்தை சாப்பிடலாம், இந்த மிருகத்தை சாப்பிடலாம், இது நல்லா சுவையாக இருக்குது, அது நல்லா சுவையாக இருக்குன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த புலான் இன்பத்தில் மூழ்கி இருக்கிறவர்கள் எல்லாம் அசைவ உணவுகள், புலால்னா அசைவ உணவுகள் சாப்பிடுகின்றவர்கள் எல்லாம் மறுபிறவில் என்ன பண்ணுவாங்க, மிருகமாக பிறப்பார்கள். காரணம் என்னன்னா அப்பதான் அனுபவிக்க முடியும், ஒரு சிங்கமாவோ ஒரு புலியாவோ பிறந்தா தான் வேட்டையாடி நல்லா சாப்பிட முடியும், மிருகங்களை சாப்பிட முடியும். அப்ப நம்முடைய மனதினுடைய ஆசைகளை எப்படி அனுபவமாக்க விரும்புறோமோ அப்படிப்பட்ட உடலை நாமே தான் தேர்ந்தெடுக்கிறோம். அது நம்முடைய மனதின் ஆசா பாசங்களுக்கு ஏற்ற உடல் தான் அமைகிறது. அப்ப அந்த உடல் தான் மனது என்ன பண்ணுதுன்னா, லட்டு சாப்பிடணுங்கிற ஒரு ஆசையை மனசு வெளிப்படுத்தின உடனே உடனே இந்த ஸ்தூல உடலை பயன்படுத்துது, இந்த பரு உடலை பௌதிக உடலை பயன்படுத்தி உடனே லட்டு தயார் பண்ணுவதற்கான கடலை மாவு சர்க்கரை எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்து தயார் பண்ணுது. இல்லைன்னா ஒன்று பண்ணும், கடையில் போய் வாங்கிட்டு வந்து அந்த லட்டை சுவைத்து சாப்பிட்டு அருமையாக இருக்குன்னு ஆனந்தப்படும். அப்போ அந்த லட்டு சாப்பிடும்போது அந்த லட்டுனுடைய சுவையை திருப்தி அடைகிறது எது, மனசு தான். ஏன்னா இந்த நாக்கெல்லாம் திருப்தி அடையாது, நாக்கில் வந்து இந்த சுவை பட்ட உடனே ஆக ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லாது, நாக்கு சொல்லாது. ஆனால் அந்த சுவையை அனுபவிக்கிற மனசு தான் ஆகா ஆனந்தமாக இருக்குது, லட்டு நல்லா அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுதுன்னா அந்த மனம்தான் இந்த புலன்கள் வாயிலாக அனுபவித்து மகிழ்கிறது. அப்போ இங்கே எல்லாமே மனம்தான், மனதினுடைய அடிப்படையில் தான் இந்த தூள உடல் உண்டாகி இத்தனை விஷயங்கள் நம்ம இடத்துல நடந்து கொண்டிருக்கு. அப்போ இந்த தூள உடல் உண்டாவது எப்படி, என்னுடைய தனித்த உடலை நான் உண்டாக்கி கொள்கிறேனோ அது போலவே என்னுடைய ஆசா பாசங்களுக்கு ஏற்ற இந்த உலகத்தை நான் உண்டாக்கி கொள்கிறேன்ங்கிறது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உலகம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா எப்படி அந்த மாதிரி மாறி தெரியுதுன்னா, நம்முடைய மனதில் இருக்கிற எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி உலகம் விரியும். எப்படி இதுக்கு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, இப்ப பக்தியில மூழ்கி இருக்கிற சைத்தன்ய பிரபுங்கிற சாது, அவருக்கு எல்லாமே அந்த நாராயணனா தெரிவாரு, நாராயணனாவே தெரிவாரு. அதை எப்ப பார்த்தாலும் நாராயணனை பத்தி பாடிக்கிட்டே இருப்பாரு, அப்படியே ஆனந்தமா இருப்பாரு. அவருடைய அந்த பக்தி அனுபவத்தில் அவருடைய உலகமே இறைவன் தான், எங்கும் அந்த நாராயணன் தெரிவான். ஒரு செடியை பார்த்தாலும், ஒரு கொடியை பார்த்தாலும், ஒரு புழு பூஜையை பார்த்தாலும் அதில் நாராயணன் தெரிவதாக நினைத்து நாராயணனையே பாடிக்கொண்டிருக்கின்ற அவருடைய உலகம் அந்த நாராயணனே இருக்கக்கூடிய வைகுண்டம் மாதிரி இருக்கும். அவருக்கு அந்த மாதிரி ஒரு உலகத்தை இந்த பூமியில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, அப்படி தான் வாழ்ந்தார். அப்போ அப்படிப்பட்ட மகான்கள் நிறைய இருக்காங்க இந்த சமுதாயத்தில். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனோபாவம். அப்போ நாம் எப்படி நம்முடைய மனதில் விரிச்சிக்கிருக்கோம், நம்ம நிறைய டிவி சேனலை பார்க்கறது, நிறைய கெட்ட விஷயங்களை பார்க்கறது, அப்புறம் எப்போ பார்த்தாலும் இந்த செக்ஸ் விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிற மைண்ட் என்ன பண்ணும்னா, யாரை பார்த்தாலும் தப்பாகவே பார்க்கும். ஏன்னா இது வந்து கண்ணோட்டம் என்ன, மனதில் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஏற்றி வைத்து கொண்டிருக்கின்ற மனம் எதை பார்த்தாலும் தப்பான அபிப்பிராயத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்கும். இப்போ ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தாங்கனாலே தப்பாக வாட்ச் பண்ணும், ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தப்பாக பழகுவாங்களோ தப்பாக இருப்பாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா இவர்களுடைய மனம் அங்கே அசுத்தமாக இருக்குது, அதை மற்றவர்களை பார்க்கும்போது அதே அசுத்தத்தன்மையில் பார்க்கறதுனால அவர்களுடைய உலகம் வந்து கெட்ட உலகமாக தெரியும். அப்போ எங்கே பார்த்தாலும் திருட்டு நடக்குதுங்க, எங்கே பார்த்தாலும் கொலை கொலை அக்கிரமம் அப்படின்னு சொல்லுதுன்னா, அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை உள்ளே வாங்கி 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 அந்த உலகத்தை விரிச்சு வச்சிருக்குது மனசு. அப்போ இதுக்கு எப்படி விரியும் உலகம்னா, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை நிறைந்த உலகமாக, தொந்தரவு நிறைந்த உலகமாக தெரியும். அப்போ இங்கே நம்ம இப்போ என்ன புரிஞ்சுக்கணும், நம்முடைய மனம்தான் இந்த உலகத்தை விரிக்குது. அப்போ நான் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நாம் தான் முடிவு பண்ணணும். அப்போ அதை நல்லா புரிந்து கொண்டு நம்ம வந்து வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஆனந்த வாழ்க்கை நம்ம வாழலாம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இங்கே பார்க்கப்படுது. அதை நீங்கள் ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த சைத்தன்ய பிரபுனுடைய பக்தர் தான் இந்த பிரபுபடான்னு சொல்லிட்டு இப்போ ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை உண்டாக்குனார் இல்லையா. அந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கம் வந்து இப்போ வெளிநாட்டில் ரொம்ப பாப்புலராக இருக்குது, நம்ம இந்தியாவை விட வெளிநாட்டில் பாப்புலராக இருக்குது. ஆனால் அவர் அந்த லார்டு சைத்தன்யாவுடைய சிஷ்யர், அவர் பிரபுபடா அப்படிங்கிறவர் அவருடைய சிஷ்யர். அவருடைய உண்மையான பேர் வந்து அதான் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபடா அப்படின்னு சொல்லுவாங்க அவர். அவர் வந்து ரொம்ப 1977 வாக்கில் தான் சமாதி ஆனார். ரொம்ப ஒரு நல்ல பக்தர், வெளிநாட்டில் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை உண்டாக்கி அவர் வந்து ஒரு கிருஷ்ண உலகத்தையே மக்களுக்கு படைச்சி அப்படியே எப்போ பார்த்தாலும் எல்லாருமே அந்த கிருஷ்ணனுடைய வழியில் வாழக்கூடியவராக மாற்றி வைத்திருக்கிறார். அதனால் நம்ம விட வெளிநாட்டவர்கள் வந்து ரொம்ப அதிகமாக கிருஷ்ண பக்தர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளிநாட்டு பெண்மணிகள் பூரா பார்த்தீங்கன்னா இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் சேர்ந்துக்கிட்டு அந்த அழகாக நாமத்தை போட்டுக்கிட்டு அவங்க எல்லாம் சாரி கட்டிக்கிட்டு நம்முடைய இந்திய கலாச்சாரத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நாமெல்லாம் இந்தியர்கள்லாம் என்ன பண்ணுறோம்னா, வெளிநாட்டில் போய் இங்கிலீஷ்காரனை பார்த்துக்கிட்டு வெறும் பாவாடையை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி நம்முடைய கலாச்சாரம் வந்து அப்படி போயிட்டு இருக்கு. காரணம் என்ன, நமக்கு இதெல்லாம் புரியாததுனால அப்படி போயிட்டோம். அவங்களுக்கெல்லாம் நம்முடைய பாடத்திட்டங்கள் புரிந்ததுனால இப்படி வந்துட்டாங்க. அப்ப இததான் கலாச்சார சீர்கேடுன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா நம்மிடத்திலே மாற்றி திணிக்கப்பட்ட விஷயங்கள், நம்ம வந்து ஃபாரின் எஜுகேஷனை கத்துக்கிட்டோம், அந்த மெகாலி எஜுகேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம இப்படி போயிட்டு இருக்கிறோம். அந்த மெகாலி எஜுகேஷனை சரியில்லைன்னு புரிந்து கொண்டவங்க நம்முடைய சனாதன தர்மத்தை எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டுக்கு வராங்க, நம்ம இந்திய பாடங்களை படிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் நம்முடைய பாதையில இந்த மாதிரி ஹரேராமா ஹரே கிருஷ்ணாத்துல இயக்கில சேர்ந்துட்டு ரொம்ப ஆனந்தமா வாழ்றாங்க. அவங்க ஃபேமிலியெல்லாம் பாத்தீங்கன்னா ஹோல் ஃபேமிலியே அதுல இன்வால்மெண்ட்டோட உள்ள வந்துடுறாங்க, அப்படி ஒரு பக்தி. ஆனா அது தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க உலகம் வந்து கிருஷ்ண உலகமா பாக்குறாங்க. ஒரு வைகுண்டத்துல வாழ்ற மாதிரி ஆனந்தமா எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் நேசித்து அவங்க வாழ்றாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அவர்கள் அந்த உடல் அபிமானத்துல தன்னை போலவே அவர்களை பார்க்கிறார்கள். உடல் அபிமானம் அவங்க கிட்ட இருக்கு, அந்த உணர்வு நிலைக்கு அவங்க போல. ஏன்னா அவங்க இந்த வேதாந்த பாடத்திட்டத்துக்கு வரல, பக்தியில் இருக்கிறாங்க. பக்தியில் இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தனக்கு வேறாக பரமன் இருக்கின்றான், அந்த பரமனுடைய தாசர்கள் நாம், அப்ப தாசர்களாகி நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்கிட்டு ஆனந்தமா வாழ்றாங்க. அந்த ஆனந்தம் கூட ஒரு வகையில் பரவாயில்லை. ஆனா நாம அது கூட இல்லாம போய்கிட்டு இருக்கிறோங்கிறதா இங்க ரொம்ப மோசமான விளைவுல பாக்குறோம். ஏன்னா நம்ம இருமைகள் அப்படிங்கிற இந்த துவைத வழியில வந்துட்டு இன்னைக்கு விசிஷ்டாத்வைதம் துவைதம் அப்படிங்கிற மூன்று வழிமுறைகள் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம்ன்ற வழிமுறைகள் நம்ம எடுத்துக்கிட்டா கூட, இப்ப இந்த விசிஷ்டாத்து வேதம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப அந்த நாமம் போடுறதுல எவ்வளவு சண்டை பாருங்களேன். தென்கல வடகலன்ட்டு நீ வந்து வி மாதிரி நாமம் போடுறியா, யூ மாதிரி நாமம் போடுறியா? யூ மாதிரி நாமம் போட்டீங்கன்னா நீ இங்க வராத, நீ வந்து இந்த பாடல் வந்து பாடக்கூடாது, நான் தான் பாடணும் அப்படின்ட்டு நான் சண்டை போட்டுக்கிட்டு இப்படி ஒரு பக்தி செலுத்தக்கூடிய பக்தியில எப்படி இறைவன் வருவான்? இப்போ அங்க தூய அறிவாக இருக்கக்கூடிய இறைவன் இந்த மாதிரி அஜ்ஞானத்துல இருக்கிற மனசு இருமைகளை சிக்கிக்கிட்டு இருக்கிற மனசு கிட்ட வருவானா? வரவே மாட்டான். எத்தனை படைகள் போட்டாலும், எத்தனை பாட்டு பாடினாலும், எப்படி பக்தி செலுத்தினாலும் இறைவனை அவங்க தெரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா வி பெருசா யூ பெருசான்ட்டு ரெண்டு எழுத்து வச்சுக்கிட்டு நாமத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு ஒரு அஜ்ஞானமா இருக்குது. அப்ப இதிலிருந்து நம்ம விடுபட்டு இங்க யூவும் இல்லை வியும் இல்லை, இருப்பது இறைவன் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டா ஆனந்தமாக வாழலாம் இல்லையா? அங்கதான் இங்க நமக்கு அறிவு விழிச்சுக்கணும். அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. இங்க வந்து புறத்துல நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க விவரங்களை போய் அதுல செலுத்தி கொண்டிருக்கிறத வந்து கால விரயம் பண்ணிட்டு இருக்கீங்க, புரிதல் இல்லாம வாழ்றீங்க அப்படிங்கறதுதான் இங்க சாஸ்திரம் சொல்றது. இங்க நம்ம ஆதிசங்கரும் அதை தான் சுட்டி காட்டி இந்த தேக அபிமானத்தை விட்டு விடுங்க. ஏன்னா ஆன்மாவை வந்து புருஷன்னு சொல்லுது சாஸ்திரம். வந்து புருஷன்கிற வார்த்தை எங்கிருந்து எடுக்குது? இந்த பிரபஞ்ச படைப்புல முதல் முதல்ல ஆன்மா மட்டும்தான் இருக்குது, அதுதான் புருஷன். அந்த புருஷன்லேருந்து வெளிப்பட்டது தான் பிரகிருதி, மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதி அவ்யக்த நிலையில் இருக்கு. அவ்யக்த நிலை அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா வெளிப்படாத மனம். அந்த வெளிப்படாத மனம்னா பிரபஞ்ச மனம், காஸ்மிக் மைண்டே வந்து உள்ளே இருக்குது. எதுக்குள்ள? பரமனிடத்தில் இருக்கு. அப்போ பரமனிடத்திலிருந்து அந்த அவ்யக்தமான மனமானது எப்போ வியக்தமாகுதோ வெளிப்படுகின்றதோ அப்பொழுது இந்த பிரபஞ்சம் விரியுது. அப்படி விரியக்கூடிய இந்த பிரபஞ்சம் தான் எந்த அடிப்படையில் விரியுதுன்னா மூன்று குணங்களினுடைய அடிப்படையில் விரியுது. சத்துவ குணம், ரஜோகுணம், தமோகுணம் என்ற மூன்று குணங்களுடைய அடிப்படையில விரிந்து அது இந்த உலகமாக பரிணமிக்குது. அப்படி பரிணமிக்கிறதுனால தான் நம்ம இத்தனை படைப்புகளை பார்க்கிறோம். எவ்வளவு குணாதிசயங்கள், வேறுபாடுள்ள மனிதர்கள், எத்தனை விதமான மனோபாவங்கள் உள்ள மனிதர்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்ப இதெல்லாம் எண்ணங்கள் அடிப்படையில, குணாதிசயங்கள் அடிப்படையில. சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய மனோபாவம் வேற மாதிரி இருக்கும், ரஜோகுணத்தில் இருக்கிற மனோபாவம் வேற மாதிரி இருக்கும், தமோ குணத்தில் இருக்கிறவர்களுடைய மனோபாவம் வேற மாதிரி இருக்கும். அப்ப நாம வந்து எந்த மனோபாவத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம நாமே சுய விசாரம் பண்ணி பார்த்து தான் நாம நம்ம கீழ்நிலையில ரஜோ குணத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோமா, தமோ குணத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோமான்னு பார்த்து அதுலேருந்து விடுவித்து கொண்டு சத்துவ குணத்துக்கு நம்ம மேலோங்கி வந்தா தான் நமக்கு இது மாதிரி பாடத்திட்டங்களும் புரிய வரும். இது மாதிரி பாடத்திட்டங்கள் புரியும் போது தான் நம்ம இருமைகள் கடந்து அந்த ஏக்க இறைவனை நம்ம அனுபவமாக்க முடியும். அந்த ஏக்க இறைவன் என்பவன் சச்சிதானந்த சுரூபமாக இருக்கிறான், தூய அறிவாக இருக்கிறான். அவனுக்கு என்று எந்த உருவமும் கிடையாது, அவன் உணர்வு மயமாக இருக்கிறான்ங்கிற புரிதல் வந்துட்டா ஆத்மாவை பற்றி நமக்கு ஒரு அருமையான புரிதலும் ஒரு தெளிந்த ஞானமும் நம்ம இடத்துல வந்துவிடும். அதுதான் இங்க வர வேண்டும் என்பதாக மகான்கள் ரொம்ப ஆழமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ இந்த ஆதிசங்கரனுடைய அபரோட்ச அனுபூதியில இந்த தேக அபிமானத்தை நம்ம விட்டுவிட்டு அந்த தூய அறிவாகிய நான் தான் அந்த ஆன்மாவாக இருக்கின்றேன் என்ற புரிதலோட நாம பயணம் பண்ணணுங்கிறத இவர் விரும்புகிறார். அடுத்தது 38வது ஸ்லோகத்துல இன்னும் கர்மகாண்டத்தினுடைய வழிமுறைகள் எல்லாம் சொல்லி அடுத்தது சூக்ஷ்ம சரீரத்தை பத்தி பேச போறார். ஏன்னா சூக்ஷ்ம சரீரம் என்பது மனம் சார்ந்ததாக இருக்குது. ஏன்னா நமக்கு மூன்று உடல்கள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸ்தூல உடல் ஆகிய பரு உடல் தான் இப்ப நம்ம கண்ணுல பார்க்கக்கூடிய இந்த உடல். சூக்ஷ்ம உடல் ஆகிய கண்ணுக்கு தெரியாத மனோ உடல் தான் மனம். அடுத்தது இந்த ஸ்தூல உடலும் சூக்ஷ்ம உடலும் உண்டாவதற்கு காரணமாக இருந்தது தான் காரண உடல் என்கின்ற காரண தேகம். அப்ப இந்த மூன்று உடல்களும் கொண்டவன் தான் மனிதன். அப்ப இந்த மூன்று உடல்களில அப்பாற்பட்டு அதற்கு ஆதாரமாக எது இருக்குதுன்னா ஆன்மா இருக்கிறது. அப்ப அந்த ஆன்மா தான் உண்மையில் நான். இந்த மூன்று உடல்களும் வந்து போகின்றது, ஆன்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிற புரிதலோட நாம இந்த பாடத்திட்டத்தில் பயணம் பண்ணணும். அப்ப நாளைய வகுப்புல 38வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம். இப்போ நீங்க ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருப்பீங்க ஆன்மான்னா எப்படிப்பட்டது. அது ஆங்கிலத்துல போய் கான்சியஸ்னஸா எடுத்துக்கிட்டா கூட மைண்ட் இல்லாம எடுத்துக்க முடியாது. அப்ப மைண்டுங்கிறது எதுக்கு தேவைப்படுதுன்னா ஆன்மா தன்னைத்தானே அறிவதற்கு தான் மைண்டை யூஸ் பண்ணுது. அந்த மைண்டு வேற எங்கேயும் இல்லை, ஆன்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன். அது எனக்கு எப்படி கண்ணாடியில் நான் என்ன நானே பார்த்து அனுபவப்படுறனோ அது மாதிரி அந்த அறிவு தன்னைத்தானே அனுபவமாக்குவதற்காக மைண்டை கையாளுது. ஆனால் அந்த அறிவு நேரத்திலிருந்து மைண்டை எடுக்க முடியாது, மைண்டை பிரிக்க முடியாது. காரணம் என்னன்னா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அது. அதனால நீங்க மைண்டை பிரிச்சுட்டு நான் ஆன்மாவை மட்டும் அடையிறேன்னு சொல்ல முடியாது. மனசு இருந்தா தான் நீங்க ஆன்மாவையே தெரிந்து கொள்ள முடியும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் நம்முடைய பாடத்திட்டத்துல. அதனால நம்முடைய பாடத்திட்டத்தை போய் மற்ற பாடத்திட்டங்களோட ஒப்பீடு செய்து பார்க்காதீர்கள், பார்த்தால் புரியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது என்பதாக நான் கூறி இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளைய வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.